அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது பிபிசி உலக சேவையின் தமிழோசை. பிப்ரவரி மாதம் 1 புதன்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குபவர் பிரமிளா கிருஷ்ணன். இன்றைய நிகழ்ச்சியில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தி அரங்கத்தில் 2017-18 ஆண்டிற்கான இந்திய அரசின் பொது பட்ஜெட் குறித்த பேட்டி.
விவசாயிகள் கொடுப்பதற்கு சென்ற ஆண்டை விட இன்னைக்கு 10,000 ரூபாய் நாங்கள் கடன் வழங்க போறோம் கூடுதலா அப்படின்னு இன்னைக்கு 1,00,000 கூடுதலாக்கி அறிவிச்சிருக்காங்க. கடன் பெறுவதற்கான தகுதியே விவசாயிகள் இழந்து பல ஆண்டுகளாக.
இலங்கை முல்லைத்தீவு மாவட்டத்தில் விமான படையினர் மக்களுக்கு சொந்தமான காணிகளில் இருந்து வெளியேற வேண்டும் என்று மக்கள் நடத்திய போராட்டம். உள்ளிட்ட செய்திகளை கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் சிவகுமார் மற்றும் விஷ்ணு பிரியா.
மேற்கு கரையில் சட்டவிரோத குடியிருப்பான அமோனாவில் குடியேறிகளை வெளியேற்ற முயற்சித்த இஸ்ரேல் போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே மோதல்கள் வெடித்துள்ளன. பல அதிகாரிகள் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். நீண்ட நெடுங்கால சட்டப்போருக்கு பிறகு இந்த கட்டாய வெளியேற்றம் நடைபெறுகிறது. அமோனா பாலத்தீன தனியார் நிலத்தில் கட்டப்பட்டுள்ளதால் அது இடிக்கப்பட வேண்டும் என்று 2014 இஸ்ரேல் உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது.
மனநிலை பாதிக்கப்பட்ட நோயாளிகள் 100 பேரின் மரணம் தொடர்பாக கடுமையான கண்டனங்களை தாங்கி வந்த அறிக்கை ஒன்று வெளியானதை தொடர்ந்து தென்னாப்பிரிக்காவின் பிராந்திய சுகாதார அமைச்சர் பதவி விலகியுள்ளார். சுகாதாரத்துறையை கண்காணிக்கும் அமைப்பு ஒன்று வெளியிட்ட அறிக்கையில் கவுடங் மாகாணத்தில் கடந்த ஆண்டு சிறப்பு மருத்துவ மையங்களிலிருந்து ஏறக்குறை 2,000 பேர் பராமரிப்பற்ற மையங்களுக்கு மாற்றப்பட்டதில் 94 மனநோயாளிகள் மரணமடைந்துள்ளதாக அறிக்கை மேலும் தெரிவித்துள்ளது.
2017-18 நிதியாண்டிற்கான இந்திய பட்ஜெட்டை இன்று புதன்கிழமை இந்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி தாக்கல் செய்தார். உற்பத்தி துறையில் உலகின் 6வது பெரிய நாடாக இந்தியா உள்ளது என்று பட்ஜெட் உரையில் தெரிவித்த அருண்ஜேட்லி, நாட்டின் பணவீக்கம் கட்டுக்குள் உள்ளது என்று அவர் தெரிவித்தார். தனது பட்ஜெட் உரையில் செல்லா நோட்டு பிரச்சினையால் ஏற்பட்ட பாதிப்புகள் அடுத்த ஆண்டில் தொடராது என்றும் அருண்ஜேட்லி நம்பிக்கை தெரிவித்தார். IRCTC மூலம் பதிவு செய்யப்படும் இ டிக்கெட்டுகளுக்கு சேவை கட்டணம் ரத்து, பொருளாதார குற்றங்களில் ஈடுபட்டவர்கள் வெளிநாடு சென்றாலும் அவர்களின் சொத்துக்களை பறிமுதல் செய்ய சட்டம் கொண்டு வரப்படும் என்ற அறிவிப்புகளை அவர் வெளியிட்டார்.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள். தொடர்வது செய்தி அரங்கம். முதலில் தமிழக கண்ணோட்டம். 2017-18 ஆண்டிற்கான மத்திய பட்ஜெட்டை நிதியமைச்சர் அருண்ஜேட்லி இன்று நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்தார். இதுகுறித்து செய்தி அறிக்கையில் கேட்டீர்கள். பட்ஜெட்டின் சாதகமான அம்சங்கள் என்ன? இந்திய பொருளாதாரத்தின் வளர்ச்சிக்கு இந்த ஆண்டின் பட்ஜெட் பங்கு பற்றி பொருளாதார பேராசிரியர் ஸ்ரீனிவாசனிடம் கேட்டேன்.
பட்ஜெட்ல ஃபைனான்ஸ் மினிஸ்டர் 3 பொருளாதார சிக்கல்கள் இந்தியா முன்னே இருப்பதாக சொல்கிறார். 1, மேலை நாடுகள் தங்களுடைய வட்டி விகிதங்களை உயர்த்தும் போது இந்தியா போன்ற வளரும் நாடுகளில் இருந்து முதலீடுகள் வெளியே சென்றுவிடும். ஆகவே முதலீடு ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறு குறைவாக இருக்கிறது, குறிப்பாக அந்நிய முதலீடு ஏற்படுவதற்கான சாத்தியம் குறைவாக இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. இது பிரச்சனை 1. 2, பெட்ரோல் போன்ற பொருட்களின் விலைகள் உயரும், அது பொருளாதாரத்தை பாதிக்கும். இது 2வது பிரச்சனை. 3வதாக, பொதுவாகவே எல்லா நாடுகளும் உலகமயமாக்கலுக்கு எதிரான போக்கை கடைபிடிக்க துவங்கி இருக்கின்றன. இது உலக வர்த்தகத்தை குறைக்கும். அந்த சூழ்நிலையில் இந்தியா போன்ற நாடுகளின் ஏற்றுமதிகளும் பாதிக்கப்படும். இந்த 3 பிரச்சனைகள் இந்தியா முன் இருப்பதாக நிதியமைச்சர் கூறுகிறார். இந்த 3 பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் இந்த பட்ஜெட்ல இருக்கான்னு பார்த்தா அந்த அளவுக்கு இருக்கிறதா தெரியல. ஏன்னாக்கா இந்த வருடமே இந்தியாவில் முதலீடுகள் குறைந்திருக்கின்றன. குறிப்பாக கடந்த 6 முதலீடுகள் மிக வேகமாக குறைந்திருக்கிறதாக புள்ளி விவரங்கள் கூறுகின்றன.
இந்த தனிநபர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய அந்த டாக்ஸ் பிராக்கெட் வந்து கம்மியா இருக்கு இல்லையா?
பணவீக்கம் ஏற்படும் பொழுதெல்லாம் இந்த மாதிரியான மாற்றங்கள் தேவைப்படுகின்றன. அது பலகாலமாகவே நாம் சொல்லி வந்திருக்கிறோம். ஆகவே அது சிறிய அளவிற்கு வேண்டுமானால் தனிநபர்னுடைய வருமான வரியை குறைக்கலாமே ஒழிய அரசுக்கு தேவைப்படுகின்ற வரி வருவாயை கூட்டுகின்ற வழியாக அது இருக்காது. ஏனென்றால் அரசாங்கத்திற்கு அதிகமாக வரி வருவாய் வர வேண்டும் என்றால் சொத்து உள்ளவர்களிடமிருந்து நாம் அதிகமான வருவாய் பெறுவதற்கான வழிமுறைகளை இந்த பட்ஜெட் செய்யவில்லை. குறிப்பாக கார்பரேட் மேற்குகள் அதிகமான வரி விதிப்பு இருந்திருக்க வேண்டும், ஆனால் அவ்வாறு நடக்கவில்லை.
ரயில்வே இதுக்கான பட்ஜெட்டை வந்து தனி பட்ஜெட்டா இதுவரைக்கும் இருந்தது, ஆனா இப்ப வந்து பொது பட்ஜெட்டோடய இந்த ரயில்வே பட்ஜெட்டையும் கொண்டு வந்திருக்காங்க இல்லையா, இதுல என்ன, இதனால என்ன நம்மளுக்கு சாதகமான அம்சம்?
அது ரயில்வே துறை என்பது மிகப்பெரிய துறை, அதனால்தான் அந்த துறைக்கான பட்ஜெட்டும் தனியாகவே இயங்கி வந்திருக்கிறது. அதில் பல சிக்கல்கள் இருக்கின்றன. குறிப்பாக இப்பொழுது கடந்த ஓராண்டுகளில் பார்த்தால் ரயிலில் ஏற்படுகின்ற விபத்துகள் அதிகரித்துக் கொண்டே போகின்றன. ஆகவே விபத்துகளை குறைப்பதற்கான செயல்பாடுகளை ஒரு அரசாங்கம் தன்னிச்சையாக முயல்வதை விட ரயில்வே போன்ற ஒரு அமைப்பு சுய அதிகாரத்துடன் தீர்மானிப்பதற்கான வழிமுறைகளை ஏற்படுத்துவதற்கு தான் ரயில்வேக்கு என்று தனியான பட்ஜெட் நாம் ஏற்படுத்தி வந்திருக்கிறோம். ஆகவே அதனையும் பொது பட்ஜெட்டுடன் இணைக்கும் பொழுது ரயில்வே போன்ற மிகப்பெரிய துறை சுய அதிகாரத்துடன் செயல்படுவதற்கான ஒரு வாய்ப்பு இழந்து விடுகிறது.
பொருளாதார பேராசிரியர் ஸ்ரீனிவாசன். அடுத்ததாக 2017-18 ஆண்டுக்கான மத்திய பட்ஜெட்டில் விவசாயத்துறைக்கு ஒதுக்கப்பட்டுள்ள நிதி மற்றும் திட்டங்கள் குறித்து தமிழக அனைத்து விவசாய சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பி ஆர் பாண்டியனிடம் கேட்டேன்.
மத்திய அரசுடைய பட்ஜெட் மிகப்பெரிய ஏமாற்றமும் அதிர்ச்சியும் அளிக்குது. குறிப்பா வரவு பத்தி எந்த ஒரு குறிப்பிடவும் இல்லை. அரசாங்கத்தினுடைய செலவு தொகைகளை மட்டுமே தான் அரசாங்கம் குறிப்பிட்டிருக்கிறத தவிர வரவு பற்றியான விவரங்கள் எதுவும் குறிப்பிடப்படவில்லை. குறிப்பாக விவசாயிகளுக்கு ரெட்டிப்பு வருவாயை ஈட்ட போகிறோம் 5 ஆண்டுகளுக்குள்ளன்னு அறிவிச்சிருக்காங்க. அதுக்கான அடிப்படையான எந்த திட்டமும் கிடையாது. குறிப்பாக விவசாயம் செழிக்கணும்னா உடனடி தேவை என்பது நீர். நதிநீர் இணைப்பு திட்டத்தை பற்றி அறிவிச்சாங்க. சென்ற ஆண்டு கூட அதுக்கான முதல் கட்ட நிதி ஒதுக்கினதெல்லாம் சொன்னாங்க. இந்த ஆண்டு நதிநீர் இணைப்பு திட்டத்தை பற்றியே அவங்க பேசவே இல்லை. இன்னைக்கு இந்தியா முழுமையிலும் வறட்சி மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளாயிருக்கு. இந்த வறட்சியிலிருந்து விவசாயத்தை பாதுகாக்கணும்னா ஏரி, குளம், குட்டை உள்ளிட்ட நீர் ஆதாரங்களை மேம்படுத்துவதற்கான எந்த ஒரு திட்டத்தையும் இதில் குறிப்பிடவே இல்லை. பராமரிப்புக்கான விஷயங்கள் நிதி கூட இதில் ஒதுக்கீடு செய்யலை.
இந்த விவசாயிகளுக்கு வந்து இந்த கடன் தொகை வந்து அதிகரிச்சிருக்கிறதா சொல்றாங்களே, அது என்ன?
கடன் விவசாயிகளுக்கு கொடுப்பதற்கு சென்ற ஆண்டை விட இன்னைக்கு 10,000 ரூபாய் நாங்க கடன் வழங்க போறோம் கூடுதலா அப்படின்னு இன்னைக்கு 1 லட்சத்தை கூடுதலாக்கி அறிவிச்சிருக்கிறாங்க. கடன் பெறுவதற்கான தகுதியையே விவசாயிகள் இழந்து பல ஆண்டுகள் ஆகுது. அப்ப இந்த கடன் என்கிற அறிவிப்பு ஏட்ட அளவில் இருக்கு. ஏன்னா வங்கிகளுக்கு கொடுக்கக்கூடிய இது ஒரு கடன் வழங்குவதற்கான ஒரு திட்டமிடல் தான், அதுக்கான நிதி ஆதாரம் கிடையாது. வங்கிகளுக்கு உத்தரவு போடுறதையே இவங்க படிக்கிறாங்க. அதே போல இன்னைக்கு விவசாயிகளுக்குன்னு அடிப்படையா உள்ள பிரச்சனை உற்பத்தி செலவுக்கு கட்டுப்படியான விலை கிடையாது. ஆகவே இந்த பட்ஜெட் தான் விவசாயத்தை எந்த வகையிலும் மேம்படுத்த முடியாது. பயிர் காப்பீட்டு திட்டத்துக்கு 13 கோடி ரூபாய் சொல்லியிருக்கிறாங்க, 13,000 கோடி ரூபாய் சொல்லியிருக்கிறாங்க. அது பயிர் காப்பீட்டு திட்டம் இன்னைக்கு தனியார் மயமாக்கப்பட்டிருக்கு. தனியார் பயிர் காப்பீட்டு நிறுவனங்களை இதுல ஈடுபடுத்தியிருக்கிறாங்க. ஆகவே ஒதுக்கப்படுகிற நிதிகள் முழுமையும் தனியார் முதலாளிகளுடைய முன்னிலைப்படுத்தி அதற்கான வகையில தான் இந்த திட்டங்கள் நிதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறத தவிர நேரடியாக விவசாயிகளை பாதுகாப்பதற்கான எந்த ஒரு திட்டமும் இதுல இடம்பெறல.
விவசாய சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பி ஆர் பாண்டியன். சென்னையில் கடந்த வாரம் எண்ணூர் துறைமுகத்திற்கு அருகே கப்பல்கள் மோதி ஏற்பட்ட விபத்தில் எண்ணெய் கழிவுகள் கடலில் சிந்தியதால் சென்னையின் கடலோர பகுதிகளில் எண்ணெய் தேங்கி வருகிறது. இந்த சம்பவத்திற்கு பிறகு ஆழ்கடலில் பிடிக்கப்பட்ட மீன்களை கூட மக்கள் வாங்க முன்வரவில்லை என்று மீனவர்கள் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து அகில இந்திய மீனவர் சங்கத்தின் செய்தி தொடர்பாளர் நாஞ்சில் ரவியிடம் கேட்டேன்.
இந்த நேரத்துல கடலோர பகுதியா இருக்கக்கூடிய சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த குறைந்த தூரம் போய் மீன் பிடிக்கக்கூடிய மீனவர்கள் வந்து படகு சென்று வலைகளை போட்டாங்கன்னா அந்த வலை முழுக்க வந்து ஆயிலா வந்து படர்ந்துருக்கு. இதனால மீனவர்களுக்கு மிகுந்த பாதிப்புக்குள்ளாகிறாங்க. 10-15 நாட்களுக்கு முன்னாடி ஆழ்கடல்ல மீன் பிடிக்க போன மீனவர்கள் பிடிச்சிட்டு வர மீன்களை கூட இன்னைக்கு இந்த கரையோரத்துல பிடிக்கப்பட்ட மீனாகவே வந்து மீன் சாப்பிடறவங்க பாக்குறதுனால இந்த பண நெருக்கடியில கூட கடனை வாங்கி டீசல் எல்லாம் செலவு பண்ணிட்டு போய் மீன் பிடிச்சு வந்த மீனவர்கிட்ட வந்து மீன் வாங்குறதுக்கு வந்து இன்னைக்கு மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளாயிருக்கிறாங்க. 5 லட்சம் ரூபாய்க்கு மீன் பிடிச்சிட்டு வந்தா கூட இன்னைக்கு 50,000 ரூபாய்க்கு தான் விற்க வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துருக்கு.
ஆயில் வந்து மிதந்துட்டு இருக்கிறதா சொல்றீங்க இல்லையா, அதனோட பரப்பு வந்து இன்னும் அதிகமாயிட்டு இருக்கா? வேற எங்கேயும் அந்த சென்னை அடுத்தது உள்ள கடல் பரப்புல வந்து அது பரவிக்கிட்டு இருக்கா?
கடல்ல ஆயில் கலந்ததுனால கடல்வாழ் உயிரினங்களுக்கு வந்து மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த பாதிப்பின் காரணமா சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டம் 3 மாவட்டத்துல இருக்கக்கூடிய கடற்கரை ஓரத்துல 1-2 கிலோமீட்டர் வரைக்கும் ஆயில் வந்து படர்ந்து இருக்குது.
அகில இந்திய மீனவர் சங்கத்தின் செய்தி தொடர்பாளர் நாஞ்சில் ரவி. அடுத்து இலங்கை கண்ணோட்டம். ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் மரணம் தொடர்பாக பொய்யான தகவல்களை வெளியிட்டதாக கைது செய்யப்பட்ட ஜோதிடர் பிணையின் கீழ் விடுதலை செய்யப்பட்டுள்ளார். இதுகுறித்த செய்தி தொகுப்பை தருகிறார் கொழும்பு செய்தியாளர் கே எஸ் உதயகுமார்.
ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் மரணம் தொடர்பாக பொய்யான தகவல்களை வெளியிட்டதாக கைது செய்யப்பட்ட விஜித் ரோஹண விஜிதமுனி எனும் ஜோதிடர் ஒருவரை பிணையின் கீழ் விடுதலை செய்யுமாறு கொழும்பு மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நீண்ட விசாரணையின் பின்னர் நீதிபதி இந்த உத்தரவை பிறப்பித்ததாக சந்தேக நபர் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் ஆர் ஏ பி ரணவக்க தெரிவித்தார். போலீசார் நீதிமன்றத்தில் கருத்துக்களை தெரிவித்த போது ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இம்மாதம் 27 திகதிக்கு முன்னர் மரணமடைய உள்ளதாக சந்தேக நபர் ஊடகங்களின் மூலம் பொய்யான தகவல்களை கூறியுள்ளதாக தெரிவித்தார். இந்த கருத்துக்களின் மூலம் பொதுமக்கள் மத்தியில் பதட்டம் ஒன்று ஏற்பட்டதாக தெரிவித்த போலீசார் இது சட்டத்தின் கீழ் தண்டனை பெறக்கூடிய ஒரு தவறு என்றும் தெரிவித்தனர். சந்தேக நபர் வெளிப்படுத்திய கருத்துக்களின் மூலம் மக்கள் மத்தியில் பதட்டம் ஒன்று ஏற்பட்டதை நிரூபிக்கக்கூடிய ஆதாரங்களை சமர்ப்பிக்க போலீசார் தவறியுள்ளதாக நீதிபதி தெரிவித்தார். இதன்படி சந்தேக நபருக்கு பிணை வழங்குவதாக நீதிபதி உத்தரவிட்டார். முன்னாள் கடற்படை அதிகாரியான விஜித் ரோஹண விஜிதமுனி 1987 இலங்கை இந்திய சமாதான ஒப்பந்தம் ஏற்பட்ட போது அப்போது இந்திய பிரதமர் ராஜீவ் காந்தி மீது கொழும்பில் வைத்து தாக்க முயற்சித்தமை சம்பந்தமாக கைது செய்யப்பட்டு விளக்க மறியலில் வைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது.
கே எஸ் உதயகுமார். முல்லைத்தீவு மாவட்டத்தில் விமானப்படையினர் தங்களுக்கு சொந்தமான காணிகளிலிருந்து வெளியேற வேண்டும் என்றும் தாங்கள் அங்கு மீள்குடியேற அனுமதிக்கப்பட வேண்டும் என்று கோரி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்த செய்தி தொகுப்பை தருகிறார் மாணிக்க வாசகம்.
முல்லைத்தீவு மாவட்டம் கேப்பாப்பிலவை கிராமத்தில் உள்ள விமானப்படையினர் அங்கிருந்து வெளியேறி தம்மை மீள்குடியேற அனுமதிக்க வேண்டும் என கோரி அந்த முகாமுக்கு எதிரில் அந்த ஊர் மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். யுத்தம் காரணமாக அவர்கள் இடம்பெயர்ந்திருந்ததை அடுத்து அங்கு விமானப்படையினர் நிலை கொண்டிருக்கின்றனர். கடந்த 23 தேதி 84 குடும்பங்களின் காணிகள் விடுவிக்கப்படும் என அதிகாரிகள் அறிவித்திருந்தனர். ஆனால் காணிகள் கையளிக்கப்படவில்லை. மீண்டும் நேற்று 31 தேதி காணிகள் கையளிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆயினும் நேற்றைய தினமும் அதிகாரிகள் வரவில்லை, காணிகளும் விடுவிக்கப்படவில்லை. என பாதிக்கப்பட்ட பெண் ஒருவர் கூறினார். சம்பவ இடத்திற்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மாகாண சபை உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அரசு அதிகாரிகள் ஆகியோர் சென்று பார்வையிட்டிருக்கின்றனர். ஆயினும் தீர்வு எட்டப்படவில்லை. அங்கு வருகை தந்த விமானப்படை அதிகாரி ஒருவர் மக்கள் நினைப்பது போல இந்த காணி பிரச்சனைக்கு உடனடியாக தீர்வு காண முடியாது என கூறினார். விமானப்படையினர் அரச காணியிலேயே இருக்கின்றார்கள். உங்களுக்கு சொந்தமாக காணிகள் இருந்தால் அதற்குரிய ஆவணங்களை பாதுகாப்பு அமைச்சுக்கு அனுப்பி அதனூடாக அவற்றை பெற்றுக்கொள்ள முடியும் என்றார் அந்த விமானப்படை அதிகாரி. ஆயினும் நேற்றிலிருந்து குழுமியுள்ள கிராம மக்கள் அங்கிருந்து செல்ல மறுத்து தொடர்ந்தும் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர்.
மாணிக்க வாசகம் வழங்கிய தொகுப்பு அது. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். அதுவரை நேயர்கள் எமது நிகழ்ச்சிகளை bbctamil.com என்ற இணையதளம் வழியாகவும், ஃபேஸ்புக், ட்விட்டர் உள்ளிட்ட சமூக வலைதளங்கள் வழியாகவும் கேட்கலாம். வணக்கம் நேயர்களே.